நமது உயிர் நம் பூமிக்குள் வந்த பின் ஒரு தாவர இனசத்தை நுகர்ந்து உடல் பெறுகின்றது. அவ்வாறு உடல் பெற்ற நாள்தான் சிவன் ராத்திரி. உயிரோ ஈசனாகின்றது. உணர்வு இயக்கம் சக்தி ஆகின்றது. நுகர்ந்த உணர்வு சத்தாக உயிருடன் ஒன்றப்படும் போது உடலாகிறது, சிவமாகின்றது. ஆக நமது உயிர் வான வீதியில், அதாவது இந்த பிரபஞ்சத்தில் உயிராக உருப்பட்ட நாள்தான் ஈஸ்வர ஆண்டு என்று இந்த 60 ஆண்டுகளில் நமது உயிர் உருப்பெற்ற நாளாக பொதுவாக உயிரணுக்கள் வான்வீதியில் உருப்பெற்ற நாளை நினைப்படுத்த நாள்தான் ஈஸ்வர ஆண்டு என்பது. ஒரு உயிர் இயக்கச்சக்தியை ஈசன் என்று காரண பெயர் வைத்து அழைக்கின்றனர். இப்போ சூரியனோ மற்ற தாவர இனங்களின் சத்துக்களை அது எடுத்து வைத்துக் கொள்ளுகின்றது. தாவர இனத்தில் விளைந்த வித்தினை நாம் நிலத்தில் போடும்போது நிலத்தின் ஈர்ப்பு தன்மை கொண்டு தன் தாய் செடியின் உணர்வின் சத்தை நுகர்ந்து அது அவன் இனத்தின் செடியாக உருப்பெறுகின்றது. உயிரோ இப்ப எந்த செடியின் சத்தை நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை அணுவாக உருவாக்கியதோ இதற்கு பேர் ஈசன். இந்த உணர்வின் சத்து நாம் பூமிக்குள் வந்து இந்த உணர்வின் சத்தை உயிருடன் ஒன்று உடலாக்கப்படும் போது சிவம். ஆக ஈசனான உயிர் இல்லை என்றால் உடலான சிவம் சவம்தான். ஆகவே அவனன்றி அணுவும் அசையாது என்று தெளிவாக சாஸ்திரங்கள் தெளிவாக்குகின்றது. இன்று இந்த வருடம் ஈஸ்வர ஆண்டு, இனி 60 வருடம் கழித்துதான் மீண்டும் வரும். இதையெல்லாம் இந்த மனிதன் 60 ஆண்டு அடையப்படும் போது இந்த 60 ஆண்டுக்குள் பெற்ற சக்தி வேறு, இந்த 60 கடந்து செல்லப்படும் போது மறுபடியும் பிரபஞ்சத்தில் சூரியனின் காந்தப்புல நறிவு மற்ற கோள்களின் திசை மாற்றங்கள் வரும். இந்த 60 ஆண்டில் மற்ற கோள்கள் திசை மாறும் போது நட்சத்திரங்கள் இயல்புகளும் மாறுகின்றது. அவ்வாறு மாற்றி வரப்படும் போது 60 வருடத்தில் இதற்கு 60 வருடத்திற்குள் இருந்த நிறைவேறு, உருமாற்றம் வேறு. 60 வருடத்திற்கு பின் உருமாற்றம் வேறு. முதுமை அடைகின்றது, உணர்வுகள் சோர்வடைகின்றது. சோர்வின்பால் மற்ற உணர்வுகளை எடுக்கும் போது இந்த உணர்வின் தன்மை உடலை குறைய செய்கின்றது. அடுத்த 60க்குள் இந்த உடலில் விளைவித்த உணர்வினை இதே உயிர் இந்த உணர்வுக்கொப்ப அடுத்த உடலை உருமாற்றி உணர்வினை செயலாக்கத்திற்கு கொண்டு வருகின்றது. உதாரணமாக ஒரு மரம் தான் முழுமை அடைந்த பின் தன் இனத்தின் தன்னை வித்தாக உருவாக்கி தன் இனத்தை பெருக்குகின்றது. இதேபோலதான் மனிதனுக்குள் எண்ணங்கள் வளர்ச்சி பெற்ற பின் அவன் கவர்ந்து கொண்ட உணர்வை நமது உயிர் முழுமையாக்க அது திறன் பெற்றது மனிதனின் உடலுக்குள் நின்று. இப்போ நாம் விவசாய நிலங்களில் மற்ற தாவர இனங்களுக்கு எவ்வாறு பல பொருள்களை இணைத்து அதை புதுவிதமான செடிகளை மாற்றுகின்றோம், இதேபோல மற்ற உயிரினங்கள் விலங்கினங்களில் அது தனக்குள் வளைத்த அணு செல்களை பிரித்து மற்ற விலங்கினங்களின் செல்களுடன் இணைத்து புது புது விதமாக அதாவது விலங்கினங்களை உருமாற்றம் செய்து கொண்டு வருகின்றான் விஞ்ஞானி. ஆனால் மெஞ்ஞானியோ தனக்குள் இருக்கும் தான் உண்மையின் நிலையை அவன் கண்டுணர்ந்து இது எவ்வாறு மனிதனில் சாத்தியம் என்ற நிலைகளை தனக்குள் உணர்ந்தவன் தான் மெஞ்ஞானி. அவன் உணர்த்திய உணர்வின் அடிப்படை, அவன் தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மைப்படி அவன் எதை கண்டான், என்றபோது தனது உயிரின் தன்மை இயக்கத்தை ஈசன் என்று அவன் காரண பேரை வைத்து மற்றவர்களுக்கும் புரிய இதை செய்கின்றான். ஆனால் விஞ்ஞான அழிப்படி ஒரு காந்த பலனால் கவரப்பட்டு தான் எடுக்கும் உணர்வின் தன்மையை அதிலே காந்த பலனால் அதை பதிவாக்கப்பட்டு மீண்டும் காந்த பலன் அறிவால் வெளிப்படுத்துகின்றான், விரிவுபடுத்துகின்றான் விஞ்ஞான அறிவு. ஆக ஒளிப்பேலைகளைத்தான் அவன் இயக்க முடியும். ஆனால் மனிதனாக இருக்கக்கூடிய மெய்ஞானிகள் தனக்குள் எவ்வாறு இதை இதனுடைய நிலைகளை எப்படி பதிவு செய்கிறார் என்ற நிலையை, நமது உயிர் காந்த புலனை ஈர்க்கக்கூடிய நிலையும் காந்த புலனை உருவாக்கும் நிலையும் காந்த புலனை தனக்குள் பெருக்கும் நிலை பெறுகின்றது நமது உயிர். ஆகவே அதற்கு காரணப்பேரை வைக்கின்றான் ஈசன் என்று. ஈசன் என்றால் உருவாக்கும் நிலைகள் பெற்றது என்ற நிலைக்கு அதற்கு காரணப்பேரை வைக்கின்றான். இன்று நாம் ஒரு உற்பத்தியை நாம் செயல்படுகிறோம் என்றால், இன்று ஒரு காரை எடுத்துக்கொண்டால் ஸ்டேரிங் என்று அதனுடைய ஓட்டுநர் அதை வைத்தால்தான் ஓட்ட முடியும். ஆக சகலத்தையும் இயக்க வேண்டும் என்றால் இன்ஜின் என்பார்கள். இதே போலதான் நமது உயிர் இன்ஜினை போன்று இந்த உடலை இயக்கிக் கொண்டுள்ளது நமது உயிர். ஆகவே அதற்கு பரிணாம வளர்ச்சியில் நாம் வளரும் பருவத்தையும் நமக்குள் வளர்க்கும் நிலையை நாம் அறிந்து கொள்வதற்காக மெய்ஞானி ஈசன் என்று தெரிவிக்கின்றார். ஆக உருவாக்கும் திறன் ஆக நமக்குள் இயங்கிக் கொண்டே உள்ளது. ஒரு எந்திரம் இயங்கிக் கொண்டே இருந்தால் அதனுடைய உறுப்புகள் அனைத்தும் எதன் எதன் செயலாக்கங்களை நாம் இயக்குகின்றோமோ அதன் வழிப்படி ஒரு எந்திரம் விஞ்ஞான அறிவு கொண்டு இயக்குகின்றது. ஆனால் உலகில் இயற்கையின் தன்மைகள் எது எதனுடன் இணைக்கின்றதோ அந்த உணர்வின் செயலாக எவ்வாறு இயக்குகிறது என்ற நிலையை மெய்ஞானி அவன் தன்னுள் கண்டு உணர்ந்ததுதான் காரணப்பேரை வைக்கின்றான் ஈசன் என்று. ஆக அந்த ஈசனுக்கு நமது உயிர். ஆக அந்த துடிப்பும் நிலைகள் வரப்படும் போது அதில் வெப்பம் ஏற்படுகின்றது. ஆகவே இப்ப நாம் ஒரு பாத்திரத்தை நெருப்பில் வைத்து அதை பாத்திரத்தில் வைத்து அதில் நீரை ஊற்றி எப்பொருளை நாம் போடுகின்றோமோ அப்பொருளை அது ரெண்டரை கலக்க செய்கின்றது. வெறும் நீங்க ஜூடு காட்டாதபடி நீங்க எப்பொருளை போட்டாலும் இதனுடைய கலக்கு முறைகள் எதுவா இருந்தாலும் இதனுடைய இயற்கையின் தன்மையை தான் அதில் இருக்கும். ஆனால் இணைந்த நிலைகள் மாற்றமாவதை நம்மால் உணர முடியாது. ஆகவே இயற்கையின் தன்மையை சிறந்தர எவ்வாறு கலக்கிறது என்ற நிலையை மெய்ஞானிகள் கண்டு உணர்ந்துள்ளார்கள். ஆகவேதான் உயிரின் இயக்கத்துக்குள் ஏற்படும் வெப்பம், ஆக இந்த வெப்பத்தால் ஈர்க்கும் சக்தி தனக்குள் வரும்போது ஒரு காந்தம் நாம் எப்படி ஒளிப்பேலையில் அதுள்ள காந்த புலன் மற்றதை காந்த புலனால் ஈர்ப்பதை அது பதிவாக்குகின்றதோ, இதை போல நமது மேக்னட் கொண்ட எலும்புகளில் உள்ள நிலைகளும் உயிரால் துடிப்பால் இயக்கப்படும் போது இந்த காந்த புலனை அதை இயக்குவதும் காந்த புலனின் தொடர் வரிசையிலே அதை இயக்குகின்றது. ஆக நாம் இந்த உணர்வின் தன்மையை தனக்குள் இயக்கப்படும் போது நாம் உயிரின் இயக்கத்தால் எதனின் உணர்வின் தன்மையை நாம் பார்க்கின்றோமோ அதை கவர்கின்றது. அதை கவர்வதற்கு கண்ணுக்குள் இருக்கக்கூடிய காந்த புலன், ஆனால் அதே சமயத்தில் கண்ணுக்குள் இருக்கக்கூடிய கருவொளி, அந்த கருவொளி மற்றொன்றை படம் எடுக்கின்றது. அதை நமக்குள் எலும்புக்குள் இருக்கும் ஊருக்குள் இதை உருவாக்குகின்றது. ஆக அது ரெக்கார்ட், அதை வந்து பதிவு செய்து கொள்கின்றது. பதிவு செய்து கொண்டால்தான் அந்த மனிதன் எவ்வாறு பேசுகின்றானோ அந்த உணர்வின் நிலையை நாம் ஆன்மாவாக மாற்றும். இந்த ஆன்மாவாக மாற்றி எப்படி ஒளிப்பேழைகளை நாம் பதிவு செய்து கொள்கின்றோமோ அந்த பிழைவின் அலைவரிசைகள் இங்கே வரும். பின் இதனை நாம் உயிரான காந்த புலன், இது சுவாசத்தால் அதை கவர்கின்றது, நமக்கு சுவாசமாகின்றது. இந்த உணர்வின் அலைகளை இயக்குகின்றது, உடல் முழுதும் இந்த உணர்வு அலைகளை பரப்புகின்றது. அதில் ஏற்படும் காந்தத்தை ஆனால் உருவாகும் உணர்வின் சத்தை உடலாக்குகின்றது, மற்ற கழிவை காற்றாக வெளிப்படுத்துகின்றது. ஆகவே தான் ஈர்க்கும் சக்தி ஒரு ஸ்பேன் சுழலும் என்றால் அந்த சுழற்சியின் தன்மையை வெளியிலிருந்து எழுத்து மறுபுறம் அது காற்றாக அனுப்புவது போல நமக்குள் எடுக்கும் இந்த உணர்வின் தன்மை உயிரில் சுழலச் செய்து இந்த உணர்வின் தன்மை வடிகட்டி உணர்வின் ஆத்மா அதனுடைய நிலைகளை காற்றலைகளை அதுதான் நாம் மூச்சு அலைகள் என்பது. இதையெல்லாம் அந்த மெய்ஞானிகளால் கண்டுபிடிந்தது. ஆனால் விஞ்ஞானிகள் இன்று கண்டு உணர்ந்தாலும் மற்ற உறுப்புகளின் இயக்கத்தை கண்டு உணர்ந்தாலும் மூலத்தை அவர்கள் கண்டு உணரவில்லை. மூலத்தையே அறிந்துணர்ந்தவர்கள் மகரிஷிகள். ஆகவே இதை போன்ற நாம் எடுக்கும் உணர்வின் தன்மை கொண்டு நாம் அதனின் காந்த புலனால் உலக உடல் முழுதும் பரவி இருக்கும் இந்த நிலைகள் எதை கண்ணுற்று பார்க்கின்றோமோ அதன் உணர்வை படம் எடுத்து ஊழ்வினையாக பதிவு செய்து உணர்வின் அலைகளை நாம் ஆன்மாவாக மாற்றுகின்றோம். இதை நாம் சுவாசிக்கும் போது உயிரான காந்த புலன் அதை இயக்கப்படும் போது உயிர் எவ்வாறு இயக்குகின்றதோ, இதே போலதான் இந்த உணர்வின் சக்தி உடலுக்குள் இயக்கப்படும் போது ஓ என்பது பிரணவம். ஆக நாம் எதை நுகர்கின்றோமோ இந்த உணர்வின் சத்தை ஓ என்று பிரணமாக்கின்றது. இதன் இயக்கமாக இருப்பதற்கு மூலம் உயிர். ஆக அதற்கு பேர் காரணப்பேர் ஈசன் என்றும் அதற்குள் ஏற்படும் வெப்பத்திற்கு பேர் விஷ்ணு என்றும் அவருடன் இணைந்த காந்த புலனுக்கு பேர் லட்சுமி. ஆக லட்சுமி நமக்கு செல்வத்தை கொடுப்பார், செருக்கை கொடுப்பார் என்றுதான் நாம் வணங்குகின்றோம். எந்த செல்வம்? குணசெல்வம் என்றால்தான் பொருள் செல்வத்தை தேட முடியும். குணசெல்வம் என்றால்தான் உடலுடைய ஆரோக்கிய செல்வத்தை நாம் தேட முடியும் என்ற நிறைகள் ஒவ்வொன்றும் விரிவாக்கமாக அன்று மெய்ஞானிகள் தெளிவான முறையில் எடுத்து உரைத்துள்ளார். நாம் எதற்கொண்டு சந்தர்ப்ப வசத்தால் நாம் ஒருவருடைய நிலைகளை, ஒருவர் வேதனைப்படுகிறார் என்று நாம் வைத்துக் கொண்டால் அவனை உற்று பார்ப்போம் என்றால் அவனில் இருக்கக்கூடிய உடலின் உணர்வை படம் எடுத்து பதிவானாலும் அவனின்று வெளிப்படும் உணர்வலைகளை சூரியன் காந்த சக்தி அலைகளாக பழப்பும் போதும் அதனின்று வருவதை கண்ணுக்குள் இருக்கும் காந்தப்புலான திருத்து ஆன்மாவாக மாற்றி இதனின் தன்மை நாம் உயிருடன் இயக்கப்படும் போது அவனுடைய வேதனை நாம் அறிய முடிகின்றது. இருந்தாலும் அவனில் இந்த வேதனை உணர்வுகள் உருவாக்கியது அதே வேதனை உணர்வை நமக்குள் இருக்கும்போது ஜீவ அணுவாக மாற்றிவிடும். அவன் வேதனையால் உடல் எப்படி நலிந்திருந்ததோ அதனின் உருவான உணர்வை நாம் நுகர்ந்து அறியப்படும் போது நமக்குள் அவனின் உடலைப் போல நமக்குள் நலியை செய்யும் உணர்வின் அணுக்களாக விளைகின்றது. பின் அது எதை உணவாக உட்கொள்ளுகின்றதோ அந்த உணர்வின் மலமே நம் உடலாகின்றது. நல்ல மகிழ்ச்சியின் உணர்வாக அதன் உட்கொண்டால் அதனில் விளையும் இந்த உணர்வின் அணுக்கள் அது ஆரோக்கிய உணர்வாக மலமாக நம் உடலை உருவாக்கப்படும் போது நாம் மகிழ்ச்சியும் மற்ற ஆரோக்கிய நிலையும் நமக்குள் உருவாகின்றது. அதனால்தான் பிறர்படும் துயர உணர்வை நாம் கண்டுணர்ந்தாலும் அதை நமது உயிர் கண் அது உணர்த்துகின்றது. கண்ணின் காந்தப்புலன் கவர்கின்றது. கவர்ந்த உணர்வை உயிர் இயக்குகின்றது. இயக்கத்தின் நிலைகள் உண்டு ஜீவ அணுவாக மாற்றுகின்றது. முதலில் உணர்கின்றோம், அதை உணர்வின் சத்தாக அணுவாக விளைந்து அதனின் மதமாக நம் உடலாகின்றது. அதனால்தான் ஓம் ஈஸ்வரா, நாம் எதை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் சக்தி ஓ என்று பிராணமாக்கி இம் என்று நம் உடலாகின்றது. ஆக நம்மை இயக்குவதற்கு மூலமாகின்ற ஈசனாகின்ற இயக்குவது நமக்குள் நின்றே உயிர். இதனால்தான் காரணப்பேரை வைக்கின்றார் இயக்கத்தை. அந்த துருவ மகிழ்ச்சியின் அருள் உணர்வுகள் என் உடல் முழுவதும் படர வேண்டும். என்னை அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். மெய்ப்பொருள் காணும் நிலைகள் நான் பெற வேண்டும். நான் எனது வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வுடன் ஒன்றி வாழ்ந்திடல் வேண்டும். என் பார்வை அனைவரும் நலமாக்க வேண்டும். என்னை பார்ப்போரெல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற நிலையில் என்னை பார்ப்போரெல்லாம் என்னை பார்ப்போருக்கு தீமைகள் அகல வேண்டும், அவர்கள் நலம் பெற வேண்டும். இது வினையாக்கத்தை மூசிகாவாக அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை அதை சுவாசித்து அதை அனைவரும் நலம் பெற வேண்டும். அவர்கள் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். மெய்ப்பொரு கண்டுணர்ந்த மெய்ஞான உணர்வுகள் என்னை பார்ப்போருக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்கள் பொருள் கண்டுணர்ந்து செயல்படும் திறன் பெற வேண்டும். அவர்கள் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி அவர்கள் குடும்பம் முழுவதும் படர வேண்டும். என்னை பார்த்து என் தொழில் செய்யும் இடங்களில் அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி படர வேண்டும். அங்கு அறியாத சேர்ந்த இருள்கள் நீங்க வேண்டும். பொருள்கண்டுணர்ந்து செயல்படும் திறன்கள் பெற வேண்டும். இதை வினையாக்க சேர்க்கும்படி சொன்னார். ஏனென்றால் வாழ்க்கையில் பிறர் செய்யும் தவறுகளை பார்க்கப்படும் ஒரு தவறு செய்கிறான் என்று எண்ணுகின்றோம். ஆனால் அச்சமயம் அவன் தவறிலிருந்து நீங்க வேண்டும் என்று எண்ண முடியவில்லை. ஆகவே அதனை ஒரு சந்தர்ப்பத்தை இது ஏற்படுத்தி மேலழுக்கை போக்கியது போல வாழ்க்கையை கேட்டிருந்த அழுக்கின் தன்மையை போக்க ஆக வானை நோக்கி அந்த உணர்வின் தன்மை நாம் நகர்ந்து உடலுக்குள் செலுத்தி நாம் கேட்டிருந்த நிலைகளை தீமைகளை தூய்மைப்படுத்தும்படி ஆன்மாவை தூய்மைப்படுத்த சொன்னார். இதை வழிப்படுத்தி இதை பலமுறை இவ்வாறு செய்து தன் வாழ்க்கையில் யாரெல்லாம் சந்தித்தமோ அவர்கள் எண்ணுவதற்கு நேரமில்லை. இருப்பினும் என்னை பார்ப்பவருக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வு படர வேண்டும். அவர் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். அவர்கள் பிணிகள் நீங்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் மலரை போல மகிழ்ச்சி பெற வேண்டும். அவர்கள் குடும்பமெல்லாம் நலம் பெற வேண்டும். ஈஸ்வரா என்று நமக்குள் ஆண்டு கொண்டிருப்பவனிடம் இதை கேட்டினால் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, வெறுமாயில் இருந்து ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய் என்றால் அது பொருள் இல்லை, அது வெறும் சொல்லே. நாம் எத்தகைய உணர்வினை நாம் எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ ஓம் நமச்சிவாய அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை நமக்குள் அதை சிவமாக்க வேண்டும். நாம் வெறுமே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. எதை நீ நமச்சிவாயமாக்க வேண்டும்? சாஸ்திர சாங்கியங்கள் ஓம் என்பது பிரணவம் என்று சொல்லிவிட்டார். அதையே சொன்னால் எனக்குள் ஜீவன் வந்துவிடும் என்று தவறான வழியில் இன்று நாம் ஜெபித்துக் கொண்டுள்ளோம். அவன் சொன்ன உள்பொருளே, இந்த ஞானி தனக்குள் இருளை போக்கி அந்த மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும் என்று அதை நாம் எண்ணும் போது நமது உயிர் ஓ என்று பிரணவமாக்கி எம் என்று நம் உடலாக்கும். நான் உனது உடலாக்க நீ அது ஜீவனுவாக மாத்து என்றுதான் காவியத்தை சொல்கிறேன். இவன் சிவன் ஓ நமச்சிவாய என்று இப்படி சொன்னால் அந்த சிவன் இறங்கி தன்னையே சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று எதையாவது ஓடி வந்து செய்வான் என்று அசுர நம்பிக்கை ஊற்றியுள்ளார்கள்.
ஏனென்றால் நமது உயிர் ஓய்ந்து இயங்கி நாம் எண்ணிய குணங்கள் அனைத்தையும் இன்னொன்று நம் உடலுக்கு உருவாக்கி விடுகின்றது. ஈஸ்வரா என்றால் உருவாக்கும் தன்மைக்கு உருவாக்கும் நிலைக்கு ஈஸ்வரன் என்று பெயர் இருக்கின்றார். குருதேவா நம் உடலிலே எத்தனை வித குணங்களை நமக்கு உருவாக்கியுள்ளதோ நாம் எண்ணியதோ அதை அனைத்திற்கும் நம் உயிரே குருவாக இருக்கின்றோம். அதனால்தான் எனக்கு ஓய்வு இயற்றி எண்ணீரை ஜீவனாக மாற்றி எனக்கு ஈசனாகவும் நாம் எண்ணீரை என் உடலாக்கி அதை ஆண்டு கொண்டிருப்பதையே ஆண்டவனாக இருக்கும். நாம் எண்ணீரை உருவாக்கி இறை உணர்வாக என்னை செயலாக்கும் ஆற்றல் படைத்தவன் உயிர். ஆகவே நாம் எண்ணிய குணங்கள் எதுவோ அது உரையாக்கி அது உணவில் செயலாக்கப்படும் போது இறைவா என்று இதை செயலாக்க இருக்கிறது மூலம் உயிர். ஆகவே இறைவா என்பதும் நமக்குள் இறையாக்கி உணவு செயலாக்கப்படும் எவ்வளமோ அந்த உணவின் செயலாக அந்த உணர்ச்சிகளை தூண்டுவதும் உணவின் செயலாக உணர்த்துவதும் அந்த உணர்வின் உணர்ச்சியின் நிலையாக அணுக்களின் உருக்கள் பெறுவதும் அந்த உணர்வுக்கொப்ப மனமும் அதனுடைய குணமும் உருவாவதும் உணர்வுக்கொப்ப ஒவ்வொரு நிறமும் மாறுகின்றது. கோபம் என்றால் சிகப்பும் மகிழ்ச்சி என்றால் மஞ்சளும் என்று இவ்வாறு பல உணர்வுகள் ஒவ்வொரு உணர்வுக்கும் கலர்கள் மாறுகின்றது. இப்படி நாம் எண்ணீரை உருவாக்கிக் கொண்டிருக்கும் உயிரை ஈசன் என்று மதித்தல் வேண்டும். நம் உடலுக்குள் உருவாக்கி உடலாக உருவாகிற உடலை சிவன் என்று மதித்தல் வேண்டும். நாம் நகர்வது சக்தி, வரைவது சிவம். நாம் நகர்ந்து அறிந்தது செயலை தெய்வம். ஆக உணவும் உடலாவது சிவம். ஆக சக்தி சிவமாகின்றது, சிவத்துக்குள் சக்தியாக இயக்குகின்றது. சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. சக்தியின் உணர்வுக்கொப்ப சிவமானாலும் சிவத்துக்குள் அடைஞ்சு அதன் உணவின் தன்மை இயக்குகின்றது. ஆனால் சிவத்துக்குள் அடைந்து இயக்கினாலும் கொடூர உணவின் சக்தியை நாம் நுகர்ந்தன் என்றால் சிவனையே அடக்குகின்றது, அதை வீழ்த்துகின்றது என்ற உணவை காட்டுவதற்காக மகா காளியை காட்டி திருசூலத்தால் சிவனை சக்தி தாக்குவதாக உணர்த்துவார்கள். மகா கோபம் கொண்டு மற்றொரு வீழ்த்திடும் உணவை நாம் நகர்ந்தால் அச்சக்தி இந்த உடலை வீழ்த்தி அந்த திரிசூலத்தால், திரிசூலம் என்பது இந்த மூன்று சக்திகள் விஷம் காந்தம் நெருப்பு என்றாலும் நாம் நுகர்ந்த சக்தி அதனுடன் இயக்கப்படும் போது அதன் உணர்வாக இந்த உடலை வீழ்த்துவது. வேதனையோ கோபமோ குரோத செயல்களோ வரும்போது அந்த உணர்வு சக்தி நமக்குள் ஆகி இந்த உடலான சிவனை வீழ்த்திடும் என்பதை படமாக்க காட்டப்பட்டு சிவனை சக்தி காலில் மிதித்து அதை தாக்குகிறார் என்ற நிலையும் உருவப்படுத்தி கொடுத்திருப்பார். நாம் எதுவோ என்னமோ என்று நாம் நினைப்போம். நாம் எடுத்துக்கொண்ட பல நல்ல சக்திகள் நம்மை எப்படி உருவாக்குகிறது என்ற நிலையும் தெளிவாக்குகின்றார்கள். ஆனால் சிவமானத்தின் அகங்காரம் கொண்டு ஒருவரை அழித்து விடுவேன் என்று கொடூர உணர்வினை நமக்கு வளர்த்தால் இந்த உணவின் தன்மை கொண்டு அவனை தாக்கி அழித்திட வேண்டும் என்ற உணர்வு தனக்கு அவன் கருவாகி உணர்வு விளையப்படும்போது இந்த உடலையே அறிவுறுத்திவிடும். நாம் நினைக்கின்றோம் எவரிடம் வீழ்த்தி விடுவோம் எனக்கு வலு உள்ளது என்று வலிமை கொண்டவர்கள் என்னலாம் அந்த வலிமையை அருஞானத்தின் உணர்கொண்டு நடந்து ஆனால் தனக்கு அரு சக்தியை வலிமை கொண்டு நமக்கு சேர்த்தால் இந்த உடலின்றி அருவொழியின் உணர்வை நமக்கு ஒளியின் தவிரமாக மாற்றலாம். அவ்வாறு மாற்ற தவறினால் தனக்கு வலிமை வலு உண்டது என்று மற்றொரு எளிய நிலைகள் எண்ணி நயத்து உணர்கொண்டு அவர் அழித்து விடலாம் என்று யோகனை நிலையை கொண்டு செயல்படுத்தினால் நாம் நுகர்ந்த உணர்வு நமது ஈசன் உயிர் அந்த கருவாகி நம் வெத்த நாணங்களிலே பரவ செய்துவிடும். அது ஜீவன் ஊட்டிவிடும். அதன் உணர்வை நாம் அதிகமாக நுகர்ந்தால் அது ஜீவன் பெற்று ஜீவ அணுக்களாக மாறும் தன்மை வருகின்றது. அதுவே பல கோடி சரீரங்களில் தீமை வந்து உணர்வின் தன்மை மனிதனாக உருவாக்கிய இந்த உடலை உடலான சிவனை அது வீழ்த்திவிடும் என்று நினைப்படுத்துவதற்காக அந்த சராத்தகத்தையும் வாழ்த்துக் கொண்டிருப்பதும் வளர்த்துக் கொண்டிருப்பதும் சக்தி என்ற நிலையை காட்டுவார்கள்.
வளர்ந்து வந்தாலும் அன்பும் பண்பும் நாம் பெறப்படும் போது கோபம் என்ற உணர்வுகள் எடுத்தால் இதே போல நமக்குள் மகிழ்ச்சியுடன் நிலைகளை இழந்து பிறரை மகிழ செய்யும் நிலைகளை இழக்க செய்து கோபத்துடன் கொதித்தெழும் நிலையில் தாக்கும் உணர்வு வருகின்றது. இதை போல வரும்போது அந்த கோபத்தின் உணர்வையும் நமது உயிர் அது ஈசனாக உருவாக்கி இந்த லோகமாக மாற்றி நமக்குள் மகிழ்ச்சி என்ற மலருக்காக இரத்த கொதிப்பு என்ற உணர்வு உருவாக்கி நாம் அடுத்தவர்களுக்கும் இதே மாதிரி கோபப்படும் நிலைகள் உருவாக்கி விடுகின்றோம். ஆகவே நாம் என்னும் உணர்வுகள் எதுவோ அது பிரம்மமாக மாற்றி அந்த உணர்வின் தன்மை சிவமாக மாற்றப்படும் போது புலி எப்படி இரக்கமற்று கொன்று தன் உணவை புசிக்கின்றதோ இதை போல மனிதனுக்கும் கோபம் வந்துவிட்டால் எதையும் கோபத்துடன் தாக்கும் நிலையும் மற்ற கோபமாக பேசும் நிலையும் அதிகமாகின்றது. அப்ப சிவனாலயத்தில் என்ன இருக்கின்றது? தான் சுவாசித்த உணர்வு நந்தீஸ்வரன். நாம் சுவாசித்த உணர்வு உருவாக்கி அதன் வழியில் அந்த கணக்கின் பிரகாரம் அடுத்த உடலை உருவாக்கும் என்ற நிலையைதான் சிவ தத்துவத்தில் தெளிவாக கூறுகின்றது. ஆக புலியின் உடலும் சிவனே, அது குடூர உணர்வுகள் அது விஷ்ணு வரம் கொடுத்து விடுகின்றான். அந்த பிரம்மலோகமாக அந்த கோபத்தின் உணர்ச்சிகளை மற்றொன்றை கொண்டு விஜிக்கும் உணர்வின் அணுக்களை அங்கு விளைவிக்கின்றான். அதன் வழியை உடலாகின்றது. ஆக இது புலியாக மாறுகின்றது. நாம் புலியாக இருந்த நாம் இன்று நாம் மனிதனாக வந்துள்ளோம் என்று சிவ ஆலயத்தில் மான் புலி யானை என்ற இந்த உடலை ஆடை அணிந்தான் என்று சிவ தத்துவத்தில் கூறப்படுகிறது. இதைப் போல பலவிதமான உடல்களை நாம் எடுத்துதான் இன்று நாம் மனிதனாக வந்தோம் என்ற நிலையும் சிவனில் என்னை சிவம் ஒவ்வொரு மணிக்கட்டிலையும் அந்த விஷத்தின் துளிகளை அந்த பாம்பினை அது காப்பாக போட்டிருப்பார். கழுத்திலே பாம்பு, ஜடாமொழியில் பாம்பு, கைகளில் பாம்பு என்றனாலும் எல்லாவற்றிலும் நாம் இயக்கம் விஷம் இயக்கின் இயக்கமே என்பதை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் சிவ தத்துவத்தில் இவ்வளவு தெளிவாக கொடுத்துள்ளார். இதெல்லாம் நம் சித்தி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் இனத்தை மனித இனத்தை காத்து தான் மனிதனான பின் இனி பிறவியில்லா நிலைகள் எவ்வாறு அடைய வேண்டும் என்று தெளிவாக கூறினான். நாம் மனிதனான பின் எதை நுகர வேண்டும், எதை நுகர்ந்தான் தன்னை அறியாது தீமைகளை நுகர்ந்தான் அந்த தீமையான உணர்வுகள் நம் உடலில் வராதபடி எப்படி தூய்மைப்படுத்த வேண்டும், மனதை சுத்தப்படுத்த வேண்டும், தீமைகள் நமக்குள் வராது எப்படி தடுத்தல் வேண்டும் என்பதுதான் ராமாயணம், மகாபாரதம், கந்தபுராணம், சிவபுராணம், விநாயகர் புராணம் என்ற நிலைகளை காவியங்களை படித்து உருவம் அமைத்து அறுவை செயல்கள் நம்மை எப்படி மாற்றுகின்றது, வாழ்க்கை ரூபங்கள் எப்படி மாற்றுகின்றது, அடுத்த பிறவிகளை மாற்றிக்கொண்டே இருக்கிற உடல்களை நமது உயிர் என்பதனை காவியங்கள் தெளிவாக கூறுகின்றது.